ஹரே கிருஷ்ணா. பகுதி ஆறு. இந்த பகுதியில் மகராஜ் துருவலீலையை தொகுத்து ஞாயிற்றுக்கிழமை விருந்தில் பேசுகிறார். மேலும் வம்சாவளியை நிழல்படம் மூலம் லீலா முழுவதையும் நிழல்படம் மூலமும் விளக்கி காட்டி பேசுகிறார். பரமன் இரண்டு சூழ்நிலைகளில் தோன்றுவதாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் விவரித்துள்ளார். முறைப்படி தோன்றும் அவதாரங்கள், அதாவது ஷெட்யூல்டு அவதாரங்கள், அவை யுகா, லீலா, சத்யாவேஷ போன்றவை. இதன் அனுகூலம் என்னவென்றால், தகுதியில்லாதவர்களும் பரமனை காண முடியும். ராவணன், கம்சன், சிசுபாலன், சிறு இரண்ய கசிப்புகள் எல்லோருக்கும் அவனது அருள் கட்டும். இரண்டாவது வகை, துருவன் முழு தீவிரத்துடன் பக்தி செய்யும் பொழுது அந்த உணர்ச்சி பெருக்கு நேரத்தில் தோன்றி அருளுவது வியாசர் நாரதர் பார்த்தனர். இப்போது துருவன் பார்த்தான். அவனது முழு தியானத்தின் மூலம் அந்த மகிழ்ச்சிகரமான உணர்வுடன் பரமனை பார்க்கிறான். பரமன் வியாசருக்கு தோற்றமளித்த போதும் நாரதுக்கு தோற்றமளித்த போதும் அவ்வாறே பார்த்தனர். இது மற்றொரு வகை. பரமன் தன் முன் நிற்பதை காண்கிறான். ஸ்ரீல பிரபுபாதா கிருஷ்ணவுணர்வு இயக்கம் ஒரு கலாச்சாரத்தின் வெற்றி என்கிறார். அது பரதநாட்டியமோ சித்தார் வாசிப்பதோ அல்ல. இப்படித்தான் எல்லோரும் நினைக்கிறார்கள். உண்மையில் எல்லா உருமவும் கோவில் அமைப்பு, இந்த அழகியான விவரங்களை, மற்ற எல்லா அந்தரங்க நாகரிகத்தின் உருவாக்கத்தை குறிப்பிடுவதுதான் கிருஷ்ணவுணரின் அந்தரங்க கலாச்சாரம் மற்றெல்லா புலமைகளையும் வெளிக்காட்டுகிறது. கிருஷ்ணவுணர்வை அனுபவத்தில் உணர நமக்கு மிகவும் முக்கியமான சூழ்நிலை உண்டு பண்ணுவதுதான் நமது வேத கலாச்சாரம். நமது வாழ்வு சுகதேவர் நாரதர் விவரமாக பரமனை பற்றி வர்ணிக்கின்றனர். எவ்வாறு பரமனை தியானம் செய்ய வேண்டும் என்று மகாராஜ் இப்பொழுது நிழல்படம் மூலம் துருவனின் வாழ்க்கை வரலாறை காட்டத் தொடங்குகிறார். அதற்கு முன்பு நமக்கு பக்திவேதாந்த பொழிப்புரைகளை தனது வாழ்நாள் முழுவதும் நமக்காக அர்ப்பணித்து அருளிய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்களுக்கு வணக்கங்களையும் மரியாதையும் அர்ப்பணிக்கிறார். சுகதேவ கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதம் 10 தலைப்புகளில் விவரிக்கப்படுவதாக கூறுகிறார். மன்வந்திர என்பது ஒரு தலைப்பு. மனித சமுதாயத்தின் சட்டத்திட்டங்களை உருவாக்கிய மனு என்னும் மனிதரின் முன்னோடியை பற்றிய கூறுவதாகும். அரச பரம்பரை வரிசையில் முதலாவது மனுவாக 3வது ஸ்கந்தத்தில் சுவயம்புவ மனுவையும், அவனது 2வது மகளான தேவகூதியின் திருமணம் கர்தம முனிவருடன் நடப்பதையும், பரமனின் அம்சமான கபில முனிவரின் தோற்றமும் விவரிக்கப்பட்டுள்ளது. அவரளித்த சாங்கிய யோக முறையும் விவரிக்கப்பட்டுள்ளது. அச்சுத கோத்திரம் சுவயம்புவ மனுவின் மகன்கள் பிரியவிரதன், உத்தானபாதன், பிறகு அவனது 3 மகள்கள் ஆகூதி, தேவகூதி, பிரசூதி, இவற்றையெல்லாம் மகாராஜ் நிழல் படம் மூலம் விளக்குகிறார். முதல் ஜீவா பரமா பிரம்மா, அவரிடமிருந்து சுவயம்புவ மனு, பிரியவிரதன் முதல் பையன், பிரம்மச்சரியம் கடைபிடித்ததால் 2வது மகன் உத்தானபாதன் அரசனாகிறான். பிரியவிரதன் அரசை விரும்பவில்லை. காட்டிற்கு செல்கிறான். பக்தி தொண்டில் வாழ்நாளை கழிக்க விரும்புகிறான். எளிமையான புலனடக்க வாழ்வு, பரமனிடத்து அன்பை வளர்க்க நினைக்கிறான். உத்தானபாதன் துருவனுக்கு அரசு பகுதியை அளித்து விடுகிறான். துருவனுக்கு 3 மகன்கள், ஒரு பெண், ஒருவன் அரசனாகிறான். இவையெல்லாம் 4வது ஸ்கந்தத்தில் தரப்பட்டுள்ளன. முடிவில் உத்தானபாதன் வம்ச முறையில் பிரச்சனை வருகிறது. அப்போது சுவயம்புவ மனு பிரியவர்த்தனை அணுகி அரசை ஏற்கச் சொல்கிறார். ஏனெனில் அவர் முதுமை எய்துகிறார். அடுத்த மனு வர தயாராகும் நேரத்தில் பொறுப்பான அரசன் தேவைப்பட்டது என்பதால் இந்த பொறுப்பை ஏற்கச் சொல்லி விண்ணப்பிக்கிறார். ஆனால் பிரியவர்த்தன் அதில் கவனம் செலுத்தவில்லை. அவருக்கு பணம், பதவி, பெண், சக்தி, அரண்மனை, அரசாங்க கஜானா, அரசு படை, அரசி, குழந்தை, இவை எதிலும் நாட்டமில்லை. அவர் பல காலங்களை ஆரம்பத்திலிருந்தே பிரம்மச்சரிய வாழ்வை ஏற்றிருந்தார். அவருக்கு அதில் அக்கறை ஏற்படவில்லை. நாரதர் தோன்றுகிறார். நாரதர் தன் மனநிலைக்கு ஒத்துழைப்பார் என எண்ணுகிறார். அப்போதும் எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் பிரம்மா அழைக்கப்படுகிறார். பிரம்மா சுவயம்புவ மனுவின் தந்தை, பிரியவிரதனின் தாத்தா. அவர்களுக்குள் ஒரு சந்திப்பு கூட்டம் ஏற்படுகிறது. பிரம்மா பிரியவிரதனுக்கு தனிப்பட்ட வரம் அளித்தார். அதன்படி அவன் பௌதிக சக்தியின் வசப்பட மாட்டான் என்றும், பௌதிக உலகில் பல சௌகரியங்களுடனும் அரசாண்டாலும் மாயை வசப்பட மாட்டான் என்றும் உறுதி கூறுகிறார். எனவே இந்த தொண்டை ஏற்கச் சொல்லி வற்புறுத்துகிறார். பிறகு மகாராஜ் துருவனின் முழு சரிதத்தையும் தொகுத்து நிழல் படம் மூலம் காட்டுகிறார். இப்போது நம் கடைசி பகுதியான துருவலீலையை கேட்கலாம். துருவன் திரும்பி வரும் செய்தி பணியாள் கொண்டு வருகிறான். அரசன் நம்பவில்லை. ஆனாலும் நாரதர் முன்பு துருவன் திரும்பி வருவான் என்று கூறிய உறுதிமொழியில் நம்பிக்கையில் கொண்டு பணியாளனுக்கு விலைமதிப்பற்ற ஹாரத்தை பரிசளிக்கிறான். மேலும் அரசுமுறை வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்கிறான். பல்லக்கில் சுனீதி சுருச்சியுடன் உத்தமன் தொடர செல்கின்றான். எல்லோரும் துருவன் வரும் வழி நோக்கி செல்கின்றனர். அரசர் துருவன் கண்களில் தென்பட்ட உடனேயே தேரை விட்டு இறங்கி ஓடுகிறான். அவனை மிக ஆழ்ந்த அன்புடன் இறுக்கி அணைத்துக் கொள்கிறான். அப்போது தந்தை மீதும் சுருச்சி மீதும் இருந்த தப்பபிப்பிராயம் துருவனுக்கு தொலைந்து விட்டது. அவன் தனது இரு தாய்களையும் பார்த்தான். தலைவணங்கி வணக்கங்கள் தெரிவித்தான். சுருச்சி அவனை தூக்கி நிறுத்தி தீர்காயுசாக இருப்பாய் என்று வாழ்த்தினாள். அவன் அரசனாக வேண்டும். தன் தம்பி உத்தமனை பார்த்தான். இயற்கையான அன்பும் மகிழ்ச்சியும் தோன்றின. உடல் சம்பந்த உறவு, யார் யார் என்னென்ன என்ற எண்ணம் எல்லாம் தொலைந்தன. அவன் மிக மகிழ்ச்சியாக இருந்தான். அரசன் மற்ற எல்லோரும் துருவன் பழைய துருவன் அல்ல என்று நன்கு அடையாளம் கொண்டனர். அவன் பக்குவமான தன்னிலை இருந்த உயர் ஆத்மாவாக அவர்களுக்கு தென்பட்டான். துருவன் சரியான வயது வந்ததும் உத்தான பாதன் துருவன் வழி பின்பற்றி அரசை விடுத்து அரசை அவனுக்கு கழுத்துவிட்டு வனம் சென்றான். பரமனின் பாத சேவையை தேடினான். எனவே துருவன் அரசனானான். இரண்டு மனைவிகளை ஏற்றுக்கொண்டான். ஒருவளிடம் ஒரு மகனையும் மற்றவளிடம் ஒரு மகளையும் பெற்றெடுத்தான். தம்பி உத்தமனுக்கு மனமாகவில்லை. அவன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான். பரமன் முன்பு கூறியபடியே யக்ஷர்களால் கொல்லப்பட்டான். பரமன் திரிகாலஜ்ஞன். துருவன் இதை கேள்வியுற்று யக்ஷர் வம்சத்தையே அழித்து அருமை தம்பியின் கொலையை பழி தீர்ப்பதாக சபதம் செய்தான். யக்ஷர்கள் குபேரின் வேலைக்காரர்கள். இது சிருஷ்டி ஆரம்பத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள். அவனது தேரோட்டி அவனை இமயமலை பகுதிக்கு இட்டுச் சென்றார். யக்ஷரின் பெரிய நகரத்தை பார்த்தான். அவர்கள் சிவனை வழிபடுபவர்கள். அவர்களுக்கு நிறைய மாயாசக்திகள் இருந்தன. அவன் அவர்களது நகரத்தை நெருங்கி தன் சங்கை உறக்க ஒலித்தான். அது யக்ஷர்களின் இதயத்தை நொறுக்கின. பல யக்ஷர்கள் தங்கள் ஆயுதங்களை ஏந்தி ஒரு துருவனை எதிர்த்து போராட பல ரதங்களில் ஏறி வழிவந்தனர். அரசர்கள் அவர்கள் அம்பு எய்ய துருவன் திருப்பினான். துருவனின் பலம் அசாத்தியமானதால் யக்ஷர்களின் தலைகள் பல திசைகளும் பறந்தன. எனவே பின்வாங்கினர். மாயாஜால நகரத்தை பார்த்து அதிசயித்து நின்றான். அவ்வாறு அவன் பார்த்து கொண்டிருந்த போதே ஒரு பெரிய புயல் துருவனையும் தேரோட்டியும் நோக்கி நகர்ந்து வந்தது. பயங்கரமான சப்தம் செவிடாக்கியது காதுகளை. அது சமுத்திரம் உள்ளே நுழைந்தது போன்றிருந்தது. ஒரே நொடியில் அந்த இடம் பூராவும் எல்லா திசைகளும் புழுதி புயல் எழும்ப ஆரம்பித்தது. ஆகாயம் அடர்த்தியான மேகமூட்டங்களால் சூழ்ந்தன. இடி இடித்து ரத்தம் சீழ் போன்றவை மழையாக கொட்டின. விழுங்கி விடுவது போல பல ஆயுதங்கள் ஈட்டிகளும் சர்ப்பங்களும் பறந்து வந்தன. மற்றும் கும்பலான மத யானைகள் அவனை நோக்கி ஓடி வந்தன. துருவன் இந்த முக்கியமான நேரத்தில் சிறிது குழம்பினாலும் அவன் தன் மனதை பரமனின் மீது உறுதியாக ஈடுபடுத்திக் கொண்டான். சில முனிவர்கள் ஆகாயத்தில் தோன்றி அவனை உற்சாகப்படுத்தினர். துருவா, நீ பரமபக்தன். உனக்கு புனித நாமத்தின் மேல் மனதை செலுத்த தெரியும். எனவே அதை செய். உனக்களித்த மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபி என்றனர். குழம்பும் போது கிருஷ்ணனின் உருவை நாம் மறந்து விடுகிறோம். மாயாஜாலம் தோன்றுகிறது. அவன் புனித நாமத்தை நினைவில் கொண்ட மாத்திரத்திலேயே மாயாஜால காட்சி மறந்தது. அவன் பரமனை நினைத்து அம்பை வில்லில் பொருத்தினான். அவன் கடமை என்னவென்று தெளிவாகியது. முழு காட்சியும் மறந்தது. இது மாயா தவிர வேறெதுவும் இல்லை என்பதை உணர்ந்தான். இதே போல பல மாயையின் உருவாக்கங்கள் வரும். ஏனெனில் நாம் கிருஷ்ணனை மறந்து விடுகிறோம். கிருஷ்ண உணர்வு சென்று விடுகிறது. சில பிரபுபாதா கூறுவது என்னவென்றால், எப்போதூரன் தன் கவனத்தை கிருஷ்ணனிடமிருந்து திருப்புகிறானோ ஜடசக்தி நமக்கு பல வேலைகள் தரும். நாம் ஜபியுங்கள் படியுங்கள் என்று மக்களை கூறும்போது அவர்கள் நேரமில்லை என்பர். அது ஜடசக்தி பல வேலைகளை அவர்களுக்கு தந்து நேரமில்லாமல் செய்து விடுகிறது. நாம் உறுதியாக கிருஷ்ணனை நடுவில் வைத்து எது ஏற்பட்டாலும் மாறாமல் பக்தி சொன்று செய்வோமையானால் வெளிச்சக்தியானது அந்தரங்க சக்தியாக மாறி செயல்படுகிறது. பரமனின் கட்டளையினால் பகிரங்க சக்தி அந்தரங்க சக்தியாக நமக்கு நேரம் இருக்கும். போர் தொடர்ந்தது. யக்ஷர்களை துருவன் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். அவர்களின் நிலைமை மிக மோசமான நேரத்தில் சுவயம்புவனு தோன்றி துருவனிடம் அவனது செய்கை சரியானதல்ல என்று சுட்டிக்காட்டினார். தங்களது பரம்பரைக்கு சிறந்ததல்ல என்றும் அறிவுரை கூறினார். எவரோ சில யக்ஷர்கள் உன் தம்பியை கொன்றதற்காக முழு நகரத்தையும் பழிவாங்க நல்லதல்ல என்று கூறுகிறார். ஏதுமறியாதவர்கள் கொல்லப்படுவது உன் போன்றவனுக்கு அழகல்ல என்றார். அவரவர் அவரது கர்மவினை பயனை அனுபவிக்கேண்டும். உத்தமன் உயிர் இயற்கையின் நியதியால் பறிக்கப்பட்டது. நீ இயற்கையின் பிடியில் சிக்கி தத்தளிக்காதே. உனது மனதை பரமதையும் உறுதியாக செலுத்து. நீ முன்பே பழுதீர்த்து விட்டாய், இப்போது நிறுத்து, என் அறிவுரையை ஏற்று நட என்கிறார். ஒரு துருவன் போரை நிறுத்தினான். நீ குபேரனிடம் செல், நீ தவறு இழைத்திருக்கிறாய். உத்தமன் தவறாக கொல்லப்பட்டது போல நீ தவறாக பல யக்ஷர்களை கொன்று குவித்துள்ளாய். குபேரனிடம் சமாதானம் செய்து கொள் என்கிறார். போர் முடிகிறது. அவன் 36,000 வருடங்கள் அரசாள்கிறான். அவன் உடலை விடும் தருவாயில் வைகுண்டத்தில் நின்றும் விமானம் வருகிறது. அவன் தற்போது இருக்கும் இடத்திற்கு இட்டு செல்ல வருகிறது. அதில் ஏறும் முன்பு தூதர்களிடம் தன் தாயை விட்டு தான் மட்டும் வர முடியாது என்று கூறுகிறான். வைகுண்ட தூதர்கள் 2வது விமானத்தை சுட்டிக்காட்டி அவனது தாய் அதில் ஏறுவதை காட்டுகின்றனர். பிறகு அவனை கிளம்பச் சொல்கின்றனர். அவன் ஆன்மீக பக்குவ நிலை அடைந்தால் அவனது தாய் விடுதலை அடைகிறாள். அவளும் துருவனின் மகிமையால் பக்தி தொண்டு செய்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறாள். உதாரணம், நாம் பௌதிக ஆசைகளால் ஆட்கொள்ளப்பட்டாலும் நம்மை மிக தீவிரமான பக்தி தொண்டில் துருவன் போல் இருத்தி கொண்டால் நம் இதயத்திலுள்ள பௌதிக ஆசைகள் விலகும். ஒரே ஒரு விருப்பமான கிருஷ்ண உணர்வு மட்டும் இருக்கும். மிக தீவிரமான நமக்கு கிருஷ்ணனை அடைய வேண்டும் என்ற ஆழ்ந்த எண்ணம் மட்டும் இருக்கும். கலப்படமில்லாத பக்தி. நாரதர் போன்றவரை நம் மீது கருணை காட்ட அனுப்புவார் பரமன். ஹரே கிருஷ்ணா.